உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. என் எழுதப்பட்ட உடல் வார்த்தையின்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்த தேவனுடைய குமாரனே, உம்முடைய நாமத்திற்கு இயேசு கிறிஸ்துவே, தேவகுமாரனே, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, சபையின் நாயகரே, எங்கள் இரட்சகரே, இந்த நாளிலும் உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதா, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதா, இந்த நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக மன்றாடுகிறோம். ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, மகிமை உண்டாவதா. எங்களுக்கு போதீங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. திறந்த மனதோடு உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு விளந்தாருங்க கேட்டு மன்றாடுகிறோம். எங்கள் உம்முடையவர்கள், எங்கள் பேரு தழுவார். இயேசுவின் நாமத்தில் வடிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆவே ஆவே தாபுக்கார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கருத்தாய் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். கம்பிட் மீ பிளேஸ். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். 5வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
ஒரு மனிதனை குறித்து சொன்ன சாட்சி, பட்ட பியூட்டிஃபுல் லெட்டர்ஸ். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையில அதிகமாய் கவர்ந்தது, என் கவனத்தை ஈர்ந்தது. ஆகவே அந்த வசனத்தை குறித்து பேச வருபவன் ஆண்டவருக்கு சித்தப்படுறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று ஒரு நபரை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த நபர் நாம் எல்லோரும் அறிந்தபடியே யோவான் ஸ்நானனாக. அவனை குறித்து வேதம் கொடுக்கிற குறிப்புகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. வேதத்தில் பல தீக்குதரிசிகளை பார்க்கிறோம், ஆனால் இவனோ தீக்குதரிசிகளிலும் மேலானவன் என்று மத்தேயு 11வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லுகிறார். தீக்குதரிசியிலும் மேலானவன் என்று சொல்லி இயேசு அவரை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவரை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் அவனை போல பெரியவன் வேறு ஒருத்தரும் என்று அவரை குறித்து இயேசு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னார். எனக்கு அறிவார்களே, பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி, வித்தியாசமான ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கை வித்தியாசம், அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய ஊழியமும் வித்தியாசம். யோவா மனுஷர்கள் சாப்பிடுறது போல சாப்பிடல. அவனுடைய வீடு வனாந்திரத்தில் இருந்திருக்கு. வெட்டுக்கிளியும் காட்டுதேரும் அவனுக்கு ஆகாரமாக இருந்திருக்கு. ஆகவே பரிசே சொன்னார்கள், அவன் பிசாசு பிடித்திருக்க சொன்னார். ஏனென்றால் மனுஷர் சாப்பிடுகிற சாப்பாடுகள் சாப்பிடல, ஆகவே அவன் பிசாசு பிடித்திருக்க சொன்னார். இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிறவராக வந்தார், நம்மை போல ஆகாரம் உட்கொள்கிறவராக வந்தார். அவரை பார்த்து போஜன பெரியன், மதுபான பெரியன் சொல்லி சொல்றார். இந்த உலகம் தேவனுடைய ஊழியர்களை அங்கீகரிக்கவில்லை, அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. ஆகவே மாறாக அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள், உபத்திரப்படுத்துகிறார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவானை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஏன் அப்படி சொன்னாரு? அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் செய்த ஊழியத்தை வைத்து இயேசு அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். ஒருவனுடைய வாழ்க்கையை அவன் கடந்து சென்று விட்டாலும் அதன் தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பை குறித்து யாக்கோபு தீக்கதரிசி உரைக்கும் பொழுது அவன் சகோதரர்களை விசேஷித்தவர் என்றும் இஸ்ரவேலிலே மேய்ப்பர் என்று சொல்லி மட்டுமல்ல அவன் கனிதரும் திராட்சை செடி என்றும் அவரை குறித்து சொல்லுகிறார். காரணம் என்ன? யோசேப்பு அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதற்கு அடிப்படை காரணம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன்? நமக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து போறது. இப்பொழுதுதான் புது வருஷம் நம்ம கொண்டாடுறது போல இருக்கு. இது ரெண்டு மாசம் நாளையோடு முடியுது. நாட்கள் வேகமாக கடந்து போகிறது, காலங்கள் சீக்கிரமாக கரைந்து போகிறது, நம்முடைய வாழ்க்கையும் குறைந்து போகிறது, கரைந்து போறது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் மெய்யான ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றி நம்முடைய கண்களை போடுவோமாக இருந்தால் அதுவே நமக்கு முன்பு மிக பிரியமாக இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். நாம் வாழுகிற நாட்கள் பொல்லாத காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டான். சோ அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஸ்திரீகள் பிறந்த விடத்தில் அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அவரை குறித்து சாட்சி சொல்லுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றார். யோவான் ஸ்நானகர் என்று அவருக்கு பேர் வந்தது காரணம் என்ன? அவன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கப்படி மனம் திரும்பின மக்களுக்கு மனம் திரும்புவதற்கு அடையாளமாக அவன் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆகவே அவருக்கு யோவான் ஸ்நானகர் சொல்லி பேர் வந்தது, ஸ்நானகர். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீக்கு தரிசியை குறித்து இந்த நாளிலே எங்களோடு பேச வருபாண்டவர் சித்தப்பாரான். சரி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிகூற மனதா இருந்தீங்க சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சரி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு சொல்லி இயேசு சொன்னதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து நான் கவனித்த போது ஒரு 4-5 குறிப்புகள் சுருக்கமாக நான் உங்களோட அவனை குறித்து பேசலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டான். அதற்கு முன்பாக நான் சொல்லவாத செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், நீங்களும் நானும் கூட ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு மட்டுமல்ல, மத்தேயு 5:15 படி தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே செய்திக்குள்ள போறதுக்கு போது நான் சொல்ல வர காரியம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும், மட்டுமல்ல தண்டின் மேலும் வைக்கப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட கிண்டத்தோடு கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சோ முதலாவது நாம் அவரை குறித்து பார்க்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால், யோவான் ஸ்நானகர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதன் அடிப்படை காரணம் என்னவென்றால், முதலாவது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தார். He was filling with the power of the Holy Spirit. படிங்க லூக்காஸ் விசேஷம் 1 கடைசி வசனம் 80 வசனம். லூக்கா 1:80 நாம் வாசிக்க கேட்போம்.
அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான்.
சோ அந்த பிள்ளை வளர்ந்து இஸ்ரவேலிலே குடியிருந்து தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரத்தில் குடியிருந்தான். சரி, வனாந்தரத்தில் குடியிருந்து அவன் செய்த வேலை என்ன? வனாந்தரத்தில் ஒரு வேலை அவனுக்கு இல்லை. அங்கு இருந்து அவன் செய்ததெல்லாம் அவன் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டான். ஆவியினாலே நிரப்பப்பட்டார், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார். ஆகவே தனக்கு குறித்த நேரம் வந்தபோது அவன் வெளியிலே வந்தான். வந்து அவர் செய்த பிரசங்கம் என்ன? மனத்தரம்புகள் பரலோக ராட்சியம் சமீபமாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வெறியம்பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவர் யார்? இப்பொழுதே கோடரியானது வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கடிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும். இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை செய்யறதுக்கு ஒரு பலம் வேணும். பரிசேகரை பார்த்து விரியம்பாம்பு குட்டிகளே என்று சொல்லி மனம் திரும்புதலை கேட்டு ஒரு வார்த்தையை பேச, தேவனுடைய வசனத்தை பேச மனபலம், உள்ளான பலம் வேண்டும். இவ வெளியே வந்தா, வனாந்திரத்தை விட்டு வெளியிலே வந்தா, வந்ததும் வந்தா சொன்னார், மனம் திரும்பு, விரியம் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு எப்படி தப்பிக்கொள்ள போறீர்கள். ஆகவே மனம் திரும்புகள் சொல்லி பரிசீலை பார்த்து டைரக்டாக அவர் பேசினார். இத்தனைக்கு காடும் என்ன, அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியின் பலம் தான் காரணம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நாம் பலமாய் வாழ்வதற்கு, சாட்சியாய் ஜீவிக்கிறதற்கு, சத்தியத்தின்படி நாம் வாழுவதற்கு அடிப்படை அவசியம், நாம் எல்லோரும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். இதுதான் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது. அங்க இருந்த 120 பேர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையே அப் அண்ட் டவுனாக மாறி போச்சு. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே இருந்த நாட்களிலே அவரோடு இருந்தார்கள். சீசகர் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்திருக்கார்கள். முகமுகமாக இயேசுவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அருகில் இருந்து கேட்டிருந்திருக்கார். ஆனாலும் அவர்களுக்குள்ளே சரியான ஒரு மாற்றம் இருக்கல, சரியான ஒரு திருப்பம் இருக்கல. ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது, ஆவினாலே, பரிசுத்த ஆவினாலே அவர்கள் நிரப்பப்பட்ட போதோ அவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறிட்டு பாரு. இயேசு கிறிஸ்து மறித்து கல்லறையிலே அடக்கப்பட்டிருந்த நேரத்தில் சீஷர்கள் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்ததினால் வீட்டை பூட்டி உள்ளே இருந்திருக்கிறார், வெளியிலும் வரல. ஏனென்றால் நாம் பின்பற்றின இயேசு மறித்து போய்விட்டார். அவர் இப்படி போய்விட்டது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவரை கொலை செய்த யூதர்கள் நம்மையும் என்ன செய்வார்களோ என்று பயந்து பேதலித்து போய் வீட்டை பூட்டி அவர்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் இயேசு உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை கூட அவங்களுக்கு இருக்குல்ல. நான் சிலுவையிலே பாடுபட்டு மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொல்லி தாராளமாக தெளிவாக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு முதலே அவர் பேசியிருந்தார், சொல்லியிருந்தார். ஆனாலும் அந்த வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் விசுவாசிக்கல. ஆகவே உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களுடைய அவவிசுவாசத்தை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவரை கண்டோம் என்று சொன்ன பிற்பாடும் தோமா விசுவாசிக்கலன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, பயந்து அவவிசுவாசத்தோடு வீட்டை பூட்டிக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள், அதே அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் பெற்ற அனுபவம், ஆவியின் நிறைவு அவர்களை அப் அண்ட் டவுனாக மாட்டியிருப்பார். எந்த மக்களுக்கு, எந்த மனிதர்களுக்கு பயந்து போய் வீட்டை பூட்டிக் கொண்டிருந்தார்களோ, அதே மக்களுக்கு முன்பாக வந்து நின்று அதே மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக பிரசவம் பண்ணுகிறார்கள். எவரை அவர்கள் கொலை செய்தார்களோ, எவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்களோ, அதே இயேசுவை குறித்து அதே மக்களுக்கு அவர்கள் பிரசங்கம் பண்ணதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து யூதர்கள் கொலை செய்ததுக்கு பிரதான காரணம் என்ன? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்ன காரணத்தினால்தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டார். இயேசு செய்த அற்புதத்துக்காக அவர்கள் அவரை சிலுவையிலே அறையவில்லை. இயேசு செய்த நன்மைகளுக்காக அவரை சிலுவையிலே அறையவில்லை. இயேசுவை யூதர்கள் சிலுவையிலே அறைந்ததுக்குரிய பிரதான காரணம், இயேசு தன்னை தேவனுடைய குமார் என்று சொன்னதனால்தான். ஆகவேதான் இயேசுவை கைது செய்து பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக, சனகரின் சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தின போது பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமோ? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவா சொல்லு. பிலாத்துவுக்கு முன்பாக, தேசாதிபதிக்கு முன்பாக இயேசு நிற்கும் பொழுது தேசாதிபதியாகிய பிலாத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ யூதருக்கு ராஜாவா சொல்லு. பிலாத்து தேசாதிபதி இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? நீ யூதருக்கு ராஜாவா சொல்லு. இயேசு அதை மறுதளிக்கவில்லை, மறுக்கவில்லை, நீ சொல்றபடிதான் என்றார். அதே நேரத்தில் பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா சொல்லு. அதை இயேசு ஆமென்று சொன்ன பொழுது, அதை ஆமோதித்த போதுதான் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார். இவன் தேவ தூசன சொல்றான், இனி நமக்கு வேற சாட்சி என்ன என்று சொல்லி அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இயேசுவை கொலை செய்ய சடகரின் சங்கத்துக்கு யூதர்களின் சங்கத்துக்கு அதிகாரம் இல்லாதபடியால் அவரை இழுத்து கொண்டு போய் தேசாதிபதிக்கு முன்பாக நிறுத்தி அவரை பலவந்தப்படுத்தி அவரை சிறுபேரை அறையறதுக்கு அவரை பலவந்தப்படுத்துறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய மனதாக இருந்தாலும் பிரதான ஆசாரிகள் போட்ட சத்தமும் அவர்கள் கொண்டு வந்த ஜனங்களும் போட்ட கூச்சலினால் அவர் தண்ணீரை அள்ளி இந்த நீதிமானுடைய இரத்தத்திலே எனக்கு பங்கில்லை சொல்லி தன் கைகளை கழுவினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் யூதர்கள் அவரை பிடித்து சிறுவையிலே அறைந்து கொண்டார்கள் பார்த்தோம். சோ இதே இயேசுவை அதே யூதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? கொஞ்ச நாளுக்கு முன்பாகத்தான் யூதர்களுக்கு பயந்து போய் வீட்டு பூட்டிட்டு இருந்தார்களே, ஆனா அதே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட போது பெந்தைக்கோஸ்தே அனுபவத்துக்கு பின்பாடு ஆஃப்டர் தி பெந்தைக்கோஸ் அவருடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுனாக மாறிவிட்டு பாருங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வர காரியம் என்னவென்றால், எனக்கும் சேர்த்து தேவனுக்கு முன்பாக நாமும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு அடிப்படை தேவையும் அடிப்படை காரணமும் நாமும் அதே ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதே பெந்தைக்கோஸ்தே அனுபவம் நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் வர வேண்டும். நாமும் ஆவியான நிரப்பப்படுவதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிப்போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்ததுக்கு அடிப்படை காரணம் அவன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். ஆகவேதான் அவருடைய பிரசங்கமும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் வித்தியாசமாக இருந்தது. அதனால் பல பரிசேயர் வேத பாடகர் கூட மனம் திரும்பி அவனால ஞானஸ்தானம் பெற்றான்னு சொல்லி சொல்றவர். இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவன் வனாந்திரத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுவான், ஜனங்கள் அவனை தேடி வந்திருக்கிறார்கள், வந்து அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்திருக்கார்கள், மனம் திரும்பி அவனாலே யோவான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்கள். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தாங்கள் செய்தது அநியாயம், தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் நடந்து கொண்ட விதம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை அறிந்து அவருடைய செய்தியை அவருடைய வார்த்தையை அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் மனம் திரும்பி அவனால் மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவன் தனியனாக செய்யறதுக்கு இருந்த அடிப்படை காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த உள்ளான பலன் தான் பாருங்க. ஆகவே எனக்கு அருமானம் கிடையாது, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட அந்த யோவான் ஸ்தானகன் தான் பெரிய ஊழியத்தை செய்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நாமும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கணுமாக இருந்தால் அந்த பெந்தைக்கோஸ்தே ஆவியினாலே நம் எல்லோரும் நிரப்பப்படுவார். இன்றைக்கு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு இருக்கிறார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறார்கள். நான் சொல்றதை கேளுங்க, சிலர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்ற அந்த அனுபவத்தோடு இருந்து விடுறார்கள். என்ன சொல்றது, தயவு செய்து கவனிங்க, மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் எல்லாம் சரியென்று நாம நினைத்திடக்கூடாது. சோ ஞானஸ்தானம் எடுத்தா அது மாத்திரமல்ல, நாம பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முழுக்க ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியமாகும். இதை ஒருவர் தள்ளி போடக்கூடாது. பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் அவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் மனம் திரும்புவதற்கும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கும் அடையாளமாக அவர்கள் வெளிப்படையாக எடுக்கிறார்கள், தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் ஞானஸ்தானம் ஒரு தேவ ஊழியக்காரன் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்தானமோ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஞானஸ்தானம், ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி, தி பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இது எனக்கு தெரியும், அநேக தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்திருக்கிறார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். அடுத்து போய் அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் தண்ணீர் முழுக்க தண்ணீர்னாலே முழுகி ஞானஸ்தானம் கொடுத்திருக்கார்கள், ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருக்கென்று ஒரு ஒரு பலமாக வாழ முடியாது. ஆவியானவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றால்தான் வேதத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சத்தியங்களின்படி வாழ நம்மால் முடியும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நான் உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமே, எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு வாழுவதற்கு நமக்கு ஆவிய நிறைவு அவசியம், அவசியம், அவசியம். ஏன் நாம் இயேசுவை விசுவாசித்த பிற்பாடும், ஏன் இன்றைக்கு நாம் உலகத்தோடும் தேவனோடு நாம் அப்படியும் இப்படி வாழ்றதுக்கு அடிப்படை காரணம் என்று தெரியுமா? நமக்குள்ள ஆவிய நிறைவு இல்லை. பட் வி பிலீவ் இன் காட், இயேசுவை நம்புகிறோம், இயேசு ஆண்டவர் என்று நம்புகிறோம், இயேசு ரட்சகர் என்று நம்புகிறோம். குட், நல்லது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் வாழுவதற்கு நமக்கு தேவை தேவ ஆவியுடைய பலம். இந்த ஆவியின் நிறைவு இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது என்பது கூடாத காரியம். இந்த பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன சொல்ல பலப்படுத்துகிறது, கிறிஸ்துவுக்காக வாழ தூண்டுகிறது, சத்தியத்தின்படி வாழ பலம் தருகிறது, சாட்சியா ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறது. கருவான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்வது மிக மிக அவசியமாகும். இதே யோவான் சொல்லும் பொழுது, எனக்கு பின்னொருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்னைக்கு சிலர் போதிக்கிறார்கள், சொல்றதை கேட்டிருக்கிறேன், அக்னி ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி. நான் இப்படி சொல்றேன், கேளுங்க, அக்னி ஞானஸ்தானம் மட்டும் ஒரு ஞானஸ்தானம் இல்லை, பரிசுத்த ஆவியின் ஞான, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஞானஸ்தானத்தை தான் இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு சார். ஆகவே அக்னி ஞானஸ்தானம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை வேதம் சொல்லல, இங்க சொல்லப்படுற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவினால் நமக்கு கொடுக்கப்படுற ஞானஸ்தானம். சோ தண்ணி ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது, மற்றது நாம பரிசுத்த ஆவினாலே பெறுகிற ஞானஸ்தானம் இருக்குது. இந்த ரெண்டையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் நாம் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவன பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன பண்றார், ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை, அந்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறிப்போது பார், நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் மாறும், நம்முடைய நிலைமைகள் மாறும். என கருமானவர்களே, பேதுரு யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் பெந்தெகோஸ்து நாளைக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவோடு அருகருகே இருந்தாலும் அவர்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு தெரியுமா? நான் பெரியவன், நீ பெரியவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குதே. இதன் நிமித்தம் அவர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுதே தர்க்கம் பண்ணியிருக்கார்களே. ஆகவே அவர்கள் வரும்பொழுது சீசர்களுக்குள்ள தகராறு வந்துட்டது, யாரு பெரியவன் என்று பிரச்சனை. ஒரு வார்த்தையும் பேசல, கேட்டு வந்தாரு, வீட்டு வந்து உட்கார்ந்த பிற்பாடு கேட்டாரு, ஆமா நீங்க வழியில் எதே குறிச்சு தர்க்கம் பண்ணீங்களே, என்ன விஷயம் சொல்லி அதை புரிய கேட்டார். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் பொழுதே நான் பெரியவனா நீ பெரியவனான்னு தர்க்கம் அவர்களுக்குள்ள இருந்திருக்குது. அது மாத்திரம் என்ன, இயேசுவே நீர் உம்முடைய மகிமை ராஜ்யத்தில் வரும் பொழுது நான் வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் ஒருவன் சொல்லி அப்பயே அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்திருக்குது. ஆனால் பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு பிற்பாடோ இந்த எண்ணங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு. பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்கு பிற்பாடு, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிற்பாடோ இந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போயிடு. இதைத்தான் சொல்றேன், அவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுன் ஆகும். சோ பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஒளித்திருந்தவர்கள் அதே மக்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் பெற்ற அபிஷேகம் தான், அவர்கள் பெற்ற ஆவியின் நிறைவு, அவர்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த பலம் தான் அவர்களை பராக்கிரமசாலிகளாக மாற்றி. நான் சொல்லுவேன், பயந்தவர்களையும் பராக்கிரமசாலிகளாக மாற்றுகிறது தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம். அபிஷேகத்தினாலே உண்டாகிற அழகான மாற்றங்கள், ஆழமான திருப்பங்கள், அப்பப்பா அதை விவரிக்க முடியல. ஆகவேதான் இன்று வரைக்கும் நம்முடைய சுபாவங்கள், பழைய சுபாவங்கள் சொல்றதை கேளு, நான் உனக்கு தான் பேசுறேன். பாவத்துக்கு மனம் திரும்பி முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றாலும் இன்று வரைக்கும் நம்முடைய சுபாவம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் தெரியுமோ? இன்று வரைக்கும் நீ ஆவியை நிறைவே பராமல் இருப்பதுதான் காரணம். யூ கேனாட் சேஞ்ச் யுவர் செல்ஃப், யூ ஷுட் நோ த ட்ரூத். சத்தியத்தை அறிவிகள் சத்தியங்களை விடுதலையாகும். உன்னாலே உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, என்னாலே என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை மாற்ற முடியுமப்பா, உன் சுபாவத்தை மாற்ற முடியுமப்பா. சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்து தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன், நான் சொல்லுகிறேன், சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்து ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்களை பார்த்து வியந்து போயிருக்கிறேன் கத்திற்கு முன்பாக சொல்றேன். முதல்ல நான் அவர்களை பார்த்த போதும் பிற்பாடு அவர்களை பார்த்ததுக்கும் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வர. ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவன் நாம ஆராதிக்கிற தேவன் என்பதை நாம மறக்கவோ மறைக்கவோ முடியாது. மனைவியால மாற்ற முடியல, புருஷனால மாற்ற முடியல, பிள்ளைகளால மாற்ற முடியல, பெற்றோரால மாற்ற முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதை நாம் நேரில் பார்க்கிறோமே சாட்சி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் மறக்க முடியாது. இதை இங்க பலர் நாம் இருக்கிறோமே. நான் போன முறை சொல்றதை இந்த முறையும் சொல்றேன், இயேசு நம்முடைய வாழ்வில் வந்திருக்காவிட்டால் அல்லது நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நீயும் நானும் எப்படி இருந்திருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டாரு. எப்படியோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியெல்லாமோ வாழ்ந்தோம், அப்படி இருந்த நம்மை தேடி வந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாவங்களார நம்மை கழுவு, நம்மை ரட்சித்து தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டாரு. இன்றைக்கு இதில் நின்று ஆவியோடு உண்மையோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய இதயத்தை உயர்த்தி கத்தரை தொழுது கொண்டு ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நாம கண்ணும் மூடினாலும் என்றென்றைக்கும் தேவனோடு வாழப் போகிறோமே. இதை நினைத்து ஆண்டவருக்கு நான் சோதனம், ஆண்டவரே என்றென்றைக்கும் சதா காலங்களும் உன்னோடு வாழல்லவா என்று தெரிந்து கொண்டு அதை நினைக்கும் போது என் மனசுல பெரிய சந்தோஷமாக இருக்கும். தெரியுமா, எத்தனையோ அறிவு படைத்தவர்களும், எத்தனையோ பணம் படைத்தவர்களும், எத்தனையோ வசதி படைத்தவர்களும், எத்தனையோ திறமை உள்ளவர்களும் இந்த உலகத்திலே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை அறியாமல், அறிய விரும்பாமல் மடிந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்கள். அவருடைய சரித்திரங்கள் முடிந்து விட்டது. இந்த உலகத்தில் முடியோடு கொடியோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள், முகவரி இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீயும் நானும் என்றென்றைக்கும் அவரோடு வாழ இயேசு என்னையும் உன்னை தெரிந்திருந்திருக்கிறார். கண்ணை மூடினால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவர் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். இதற்காக ஆண்டவரை நாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம், ஆவியின் நிறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப் அண்ட் டவுன் ஆக மாட்டிவிடுகிறது. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியும் பலம் தான் பாருங்க. அவருடைய சிங்கம் போல சீறிட்டு வந்தான் வழியில. வனாந்திரத்தில் இருந்து இருந்து தனக்கு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் வனாந்திரத்தில் இருந்திருந்து காட்டு தேனையும் விட்டு கிளியையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு ஒட்டக உடுப்பு தான் போட்டு வனாந்திரத்திலேயே இருந்து தனிச்சு குடியிருந்து இருந்து இருந்து ஆண்டவரோடு இருந்து ஆவியினால நிரப்பப்பட்டு தனக்கு கொடுத்த நேரம் வந்தபோது அந்தான் சிங்கம் போல சீறிக்கணும். வெறியம் பாம்பு குட்டிகளை மனம் திரும்புங்க, பொல்லாத வழிகளை விட்டு மனம் அந்த பிரசங்கத்தை கேட்ட பரிசேயர், கடின மனம் படைத்த பரிசேயர், the religious leaders, சமுதாயத்திலே தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டவர்கள், பந்திகளிலே வந்து முன் ஆசனங்களிலே உட்கார்ந்து ஜனங்களுடைய வந்தனங்களை பெற்றவர்கள், ஜனங்களுடைய மகிமையை தேடினவர்கள், இவர்களை பார்த்து மனம் திரும்ப வேண்டி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மன தைரியம் இருக்கணுமே. யோவானுக்கு ஒரு சபை இருக்கல, ஒரு ஐக்கியம் இருக்கல, நம்மளை போல ஒரு சபையோ ஒரு ஐக்கியம் இருக்கல, தனி ஒரு மனுஷனாக வனாந்திரத்தில் இருந்து தேவ ஆவியில நிரப்பப்பட்டான், தனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்த போது வந்தான், பப்ளிக்கு பகிரங்கமாக வந்தான், மனம் திரும்பு, பல்லவர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, டைரக்டாக பேசினார். காரணம் அவருக்குள்ள இருந்த அவை நிறைவுதான். பாருங்க, இந்த ஆவி தரவு நமக்குள்ள வர தேவ பாதத்தில் இறந்து தேவ ஆவியால் நடப்பார். சொல்லுவேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தான் மனுஷனுக்கு முன்பாக நிற்க முடியும். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தான் தேவனுக்காக மனுஷகிடத்தில் பேச முடியும். இவன் தேவனுக்கு முன்பாக நின்றா நின்று கொண்டே இருந்தான், தேவன் தன்னுடைய ஆவியினாலே அவனை நிரப்பின, தனக்கு குறிக்கப்பட்ட நேரம் போது வழியில வந்தான். அவன் பிரசங்கம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்குப்பார். அவனுக்கு ஒரு கொயர் குறிப்பு இருக்கல, அவனுக்கு ஒரு மியூசிக் இருக்கல, அவனுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கல, தனி ஒரு மனுஷனா பேசுறா. தேவ வார்த்தை புறப்பட்டது, தேவ ஆவி நிறைவோடு அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டபடியால் கேட்டவுடைய உள்ளம் அசைந்தது, கடின இருதயங்கள் உடைந்தது, கல்லான இருதயங்கள் கரைந்தது. காரணம் என்ன? அவன் அழகாக பேசினான் என்று அல்ல, அழகு தமிழ்ல பேசினோ அடுக்கு மொழியில பேசினான் என்று இல்ல, அவன் பேசின வார்த்தைகள் ஆவியின் நிறைவோடு வெளியில வந்தபடியால் கடின மனம் படைத்தவர்களுடைய கல்லான இருதயங்கள் உடைந்து மனம் திரும்பி, மனம் திரும்புவதற்கு அடையாளமாக ஜோர்தான் நதியிலே யானை சரப்படுத்தான். வரிசையில நிற்கிறான், அந்த யானை சரப்படுகிறது. ஒரு நாள் பார்த்தா ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள் யோவானால ஞானஸ்தானம் பெறுறதுக்கு. அந்த வரிசையிலே ஒருவர் வருகிறார், யார் தெரியுமா? இயேசு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இயேசு எல்லாரும் தள்ளுங்க, நான் தேவடைய குமார் ஞானஸ்தானம். அப்படி அவர் செஞ்சிருக்க வந்தாரு. ஜனங்கள் எல்லாம் அவரால் ஞானஸ்தானம், ஒருவர் பின் ஒருவனாக வந்து ஞானஸ்தானத்திலே போறாங்க. இயேசு ஒருவராக அவர்களோடு வந்தார். வந்தார் இவ பார்த்தா பாழ்ந்துட்டா. ஆண்டவரே, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியிருக்கேன், உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், உம்முடைய வழியை அறிவிக்கத்தான் நான் வந்தேன். என்னை குறித்து நீ ஏசாய தீக்கத்தை சொல்லிரு, வனாந்திரத்தில் கூப்பிடுங்க சத்தம், கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, பழங்களாம் சமனாக வேண்டும் என்று ஆண்டவர் உம்முடைய சத்தம், ஆஸ் எ வாய்ஸ், ஆண்டவர் உம்முடைய சத்தமாக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், உமக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறேன், உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? பயந்துட்டான், பின் வாங்கினான். சுதர் இப்போது இடைக்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாக. எல்லா நீதியையும் நிறைவேற்ற அர்த்தம் என்ன? எல்லா எழுதப்பட்டிருக்கிற எல்லா தேவ வார்த்தைகளையும் நிறைவேற்றது எனக்கு ஏற்றதாக இருக்கு. அப்ப வேத வார்த்தைகளும் படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒழிய பாவத்துக்கு மனம் திரும்பி எடுக்க இல்லை. ஞானஸ்தானம் எதற்கு? ஒரு பாவி அவன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுக்கிறான். பட் இயேசு என்ன பாவம் செஞ்சாரு மனம் திரும்புறதுக்கு? ஆகவே எல்லா நீதியை நிறைவேற்றும் நமக்கு ஏதுவாருக்கு அர்த்தம் என்ன? எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை எல்லாம் இயேசு நிறைவேற்றினாரு, எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் போதிச்சார். இது சொல்ல போனால் அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கல. ஆனால் பரிசேரோ போதித்தார்கள், ஆனால் தேவனுடைய அந்த போதனின்படி அவர்கள் வாழவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தின் முடிவிலே பகிரங்கமாக அவர்களை கடிந்து கொண்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 23 அதிகாரம் மத்தேயுவிலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றபடி செய்யுங்க. ஏன் சொல்றாரு? அவர்கள் சொல்றபடி செய்யுங்க. பரிசேரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்றபடி செய்யுங்க, ஆனால் அவர்கள் செய்கிறபடி செய்யாதீங்க. ஏன்னா அதை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் சொல்றது தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூத். அவர்கள் பேசுறது தேவனுடைய வார்த்தை, ஆகவே அதன்படி செய்யுங்க. ஆனா அவர்கள் செய்கிறபடி செய்யாதீங்க. ஏன் தெரியுமோ? அவர்கள் சொல்றபடி செய்யறதில்ல, அவர்கள் வேறுபடி வாழ்றபடியால் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாதீங்க, அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்படித்தான் இன்றைக்கு சில காரியங்கள் இருக்குது இல்லையா? இதை குறித்து ஏன் நான் பேசுவேன்? எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்லவார காரியம் என்றால், இயேசு எதையெல்லாம் போதிச்சாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார். எதையெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதிச்சார். ஆகவே நல்ல போதகர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மத்தியிலே கடவுள் துதியும் மகிமையும் உண்டாகுது. எல்லா விதத்திலும் நான் இலங்கையிலே பேசின கூட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். பகரகுமார், எல்லா விதத்திலும் பேசுறதுக்கு இயேசு போதுமானவராக இருக்கு. அதுதான் இயேசு நிகரற்றவர் என்று 7 குறிப்புகளுக்கு ஒரு வானொலி ஒரு ரேடியோ மெசேஜில் நான் பேசியிருக்கேன். எனக்கு அருமான தேவன பிள்ளைகளே, யோவான் ஸ்நானிகளைப் போல நாம் எரிந்து பிரகாசிக்க நமக்கு அடிப்படை ஆவியின் நிறைவு என்பது நான் உங்களைத்தான் சொல்றேன். எனக்கு தான் சேர்த்து இந்த ஆவி நிறைவு இல்லாதபடியால் தான் நாம இன்னும் கத்தரிக்கின்ற வைராக்கியமாக வாழ முடியல. இந்த ஆவிய நிறைவு இல்லாதபடியா தான் சரியாக சத்தியத்தின்படி நாம வாழ முடியல. இந்த ஆவிய நிறைவு இல்லாதபடியா தான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம வாழ முடியல. ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றுவிட்டாலோ இந்த வல்லமை நமக்குள்ள வந்துவிடும். பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்படும். ஆகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து வேத வார்த்தைகளுக்குள்ளும் தேவ பிள்ளைகளை தேவ ஆவியினவர் தான் லீட் பண்றாரு, நடத்துகிறார். ஆகவே ஒருவன் ஆவியினாலே நடத்தப்படுறான் என்பதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இட் இஸ் வெரி ஈஸி. இப்ப ரோமர்களிலிருந்து 8 அதிகாரத்தில் 14 வசனத்தில் பார்க்கும்போது, எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறது, எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுகிறார்கள் என்பது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப இலகுவானது. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. எவர்கள் எல்லாம் தேவ வார்த்தையின்படி எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி எல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவின நடத்தப்படுற சொல்லி அடிச்சு சொல்றேன். பாரு, எந்த அளவுக்கு நீ தேவ வார்த்தைகளுடைய வாழ்க்கையில நீ கை கொண்டு வாழ்கிறாயோ, எந்த அளவுக்கு நான் தேவனுடைய வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில கை கொண்டு வாழ்றேனோ அந்த அளவுக்கு தான் நான் தேவ ஆவியான நடத்தப்படுறேன் என்று உண்மைப்படி நான் உங்களுக்கு சொல்லுறேன். நான் ஒரு பெரிய ஊழியக்காரனை போல காட்சி அளிக்கலாம், பெரிய திட்டங்களை போடலாம், பெரிய தரிசனங்களை கொண்டு வரலாம், பெரிய வார்த்தைகளை சொல்லலாம், அதை குறித்து நான் இங்க சொல்ல வரேன். ஆனால் எந்த அளவுக்கு நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் அன்றாடம் வாழுகிறேனோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனம் இருக்கிற நேரத்தில் மட்டும் நாம கர்த்தர் பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் பிள்ளைகள் சபையில் இருக்கிற நேரம் மட்டும்தான் நான் கர்த்தர் பிள்ளைகள் அல்ல. சந்தைக்கு போனாலும் நாம கர்த்தர் பிள்ளைகள் தான், வேலைக்கு போனாலும் கர்த்தர் பிள்ளைகள் தான், வீட்டில இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனி இருந்தாலும் கர்த்தர் பிள்ளைகள் தான். தனித்து வீட்டில நாம தனித்து சில நேரத்துல தங்க வேண்டி வந்தாலும் நாம கர்த்தர் பிள்ளைகள் தான். ஏன் நான் இதை குறிப்பிட்ட தெரியுமோ? இவ்வளவு நோ யுவர் ரியாலிட்டி, உன்னுடைய உண்மை தத்துவம் தெரியப்படுவா இருந்தா, வீட்டில ஒருவரும் இல்லாமல் தனித்து நீ இருக்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய், என்ன யோசிக்கிறாய், அதை கொஞ்சம் கவனி. அப்போ உன்னை உண்மை தத்துவம் தெரியும். தனித்து இப்ப வீட்டில ஒருவரும் இல்லை, ஒரு ரெண்டு படித்தாலும் ஒருவரும் வீட்டில் வரையும் மாட்டாங்க. அடிப்படையா தெரியுது அல்லவா? இப்ப வீட்டில ஒருத்தரும் இல்லை, தனிச்சு வீட்டில இருக்கிறாய். நீ வீட்டில் டெலிவி இருக்குது, வீட்டில் டெலிவிஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருக்குது, கையில் ஹண்டி, அதுக்கும் பிளாட் ஹண்டி இருக்கு. இப்பதான் எல்லாம் தெரியும், நம்மளும் பார்க்க அவங்களுக்கு அதிக தெரியும், எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இப்ப தனியா இருக்கிறோம், நீ எப்படி இருக்கிற? தட் இஸ் யுவர் ரியாலிட்டி. அதுதான் உண்மை தன்மை என்பதை மறந்துடாது. எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே, நாம தனித்திருந்தாலும் கத்தோட பிள்ளைகள் தான், வெளியில வந்தாலும் கத்தோட பிள்ளைகள் தான், சபையில இருந்தாலும் கத்தோட பிள்ளைகள் தான், வேலைக்கு போனாலும் கத்தோட பிள்ளைகள் தான். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய அனுதின வாழ்விலே தேவனுடைய வசனத்தை நாம கை கொண்டு வாழ்வதற்கு தேவை 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 பரிசுத்த ஆவிகளே அபிஷேகம். இதே பலருக்கு வசனம் தெரியும், சத்தியம் தெரியும். என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கும் சத்தியம் தெரியுமே. அவன் இயேசுவுக்கே ரயில் விட்டு இருக்கானே, போய் ஆண்டவருக்கே வசனத்தை விட்டு கதைச்சிருக்கிறானே. ஆகவே எந்த அளவுக்கு எனக்கு வசனம் தெரியும் என்பதை ஆண்டவர் வச்சு என்னை அழைக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச வசனத்தை எந்த அளவுக்கு நான் கை கொண்டு நடக்கிறேன் என்பதை வச்சுதான் ஆண்டவர் என்னை பார்ப்பாரு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றாட வாழ்விலே தேவனுடைய வசனங்களை நாம கை கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அடிப்படை தேவை தேவ ஆவியோட நிறைவு வருஷம் நாம எந்த அளவுக்கு தேவனோடு வாழ்ந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று நாம சாட்சியாய் வாழ, சத்தியத்தின்படி நமக்கு சாட்சியாய் நாம வாழ நமக்கு தேவை ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பேன். If you want to be a real witness of Christ, இயேசுக்கு உண்மையான சாட்சியாய் வாழ வேண்டுமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னபடியே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை நிறைவே பெற்றுக் கொள்ளும். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்து அனுபவம் அல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ஆவியை நிரப்ப நிரப்புதல திரும்ப 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 நாம ரிடியூ பண்ணிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுட்டே இருக்கே இருக்கணும். அப்போ சில நடவடிக்கை ஒரு சம்பவத்தை நாம பாக்குறேன், காட்டுறோம் பாருங்க, திருப்பி கொடுங்க. அப்போ சில நடவடிக்கை 4:21 படிங்க, சீக்கிரம் பாருங்க. அப்போ சில 4:21 படி
நடந்த சம்பதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள்.
சார், என்ன செஞ்சிருக்கார்கள்? ஜனங்களுக்கு பயந்ததினால் அப்போஸ்தலர்களே பிரதான ஆசாரியரும் வேதபாரி யோசிச்சிருக்காங்க, ஜனங்களுக்கு பயந்ததினால் அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி விட்டுருக்காங்க. என்ன பயமுறுத்தி இருக்காங்க? இனிமேல் இந்த இயேசு குறித்து நீங்க பேசக்கூடாது, இனிமேல் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி. யாரு எனக்கு ஆச்சரியம், யாரு பயமுறுத்திக்க தெரியுமோ? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யாரு? தேவனால தேவ தேவ காரியங்களுக்கென்று தேவனால நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் சொல்றான், இனிமேல் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இனிமேல் இயேசு குறித்து பேசக்கூடாது. ஸ்டூபிட், இட் இஸ் எ ஸ்டூபிட் திங், இதை குறித்து பேசாதன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு, அப்போஸ்தலர்களை கடிந்து கொண்டு பயமுறுத்தி விட்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறேன். சோ இப்ப இனிமேல் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி இவர்கள் விட்ட போது இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இதைத்தான் நாம கவனிக்கணும். பாருங்க, அப்படி பயமுறுத்தி பிரதான ஆசிரியர் அவர்களை அனுப்பிவிட்ட போது இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? 24 பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் ஒரு அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு என்ன செஞ்சிருக்காங்க? சபையில போய் நடந்த காரியத்தை சபையில போய் சொல்ல, சபையில இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமோ? இப்ப மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஆகவே கூப்பிடு தேவனை நோக்கி, சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்ன ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை சுவிசேஷம் அறிவிக்கூடாதுன்னு சொல்லி நம்மை தடை செய்து பயமுறுத்துகிற இவர்களுக்காக நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடு சொல்லி என்ன செய்திருக்காங்க பாருங்க. அவங்க சபையில அறிவிச்சு சபை முழுக்க இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சு, சத்தம் விட்டு வரத்த சத்தமாக எல்லாரும் ஊக்கமாக சபையிலே நடக்குது ஜெபம், நடக்குது ஜெபம். ஜெபம் நடக்கும் பொழுது எவ்வளவு கருத்தாக அந்த ஜெபத்துல கருத்தை பாத்தீங்கன்னா அழகாக இருக்கும். எனக்கு அருமை சத்தியத்தின்படி அவங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபமும் வேத வசனத்தின்படி இருக்குமா இருந்தால் எவ்வளவு பவர்ஃபுல் குறையதா இருக்கும் பாருங்க. ஜெபம் சத்தியத்தின்படி இருக்குமா, வேத வசனங்களை கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி அவைகளை சார்ந்து நாம ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அது அசைக்கும் காரியங்களை, பிசாசு தடைகளை உடைக்கும் பாருங்க. ஒரு ஆவியான நிரப்பப்பட்ட ஒரு தேவன பிள்ளை, நான் சொல்றதை கேளுங்க, பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்ட ஒரு தேவன பிள்ளை ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போடும் பொழுது பிசாசு நடுங்கிறான். ஏன் தெரியுமா, தன்னோட ராஜ்யத்தில இவனால ஒரு தாக்கம், என்னோட ராஜ்யத்தில இவனால பெரிய பாதிப்பு சொல்லி ஒரு ஒரு பிசாசு நடுங்கிறான் பாருங்க. சோ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு தேவன பிள்ளை தேவ வசனத்தை முன்வச்சு கோட் பண்ணி கோட் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்கள் பாருங்க, அந்த காலத்துல இருக்கிற தடைகளை உடைச்சு, தடைகளை உடைச்சு கட்டுகளை அவளுக்கு பலத்த காரியங்களை பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்குது. நமக்கு தெரியாத இன்விசிபிள் வேர்ல்ட், ஆவிக்குரிய மண்டலத்துல நாம செய்கிற ஜெபங்கள் அங்கே பெரிய தாக்கங்களை உண்டாக்கி கட்டுகளை அறுக்குது, நுகங்களை உடைக்குது, ஜனங்களை பாவ கட்டுகள் இருந்து விடுதலாக்குறது. ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவ வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி ஆவியினால நிறைந்து வேத வசனத்தின்படி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அவன் பிசாசுக்கு விரோதமான ஒரு பயங்கர ஆயுதம் என்னதும் மறந்துறான். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டான். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், அது பெரியவனாக இருந்தாலும் சரி, சிறியவனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டான். சரி, இப்ப நான் சொல்ல வந்த காரியம் பண்ணப்பட்டார், 21 வசனத்துல அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. சோ இப்ப படிங்க 31 வசனத்தை படிங்க சீக்கிரம் நேரம். 31 வசனம்,
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
இங்க பாருங்க, இப்ப இந்த வசனத்தை சொல்ல வேண்டாம் சொல்லி வேத பாரகரும் பரிசேரும் ஆசாரியரும் பயமுறுத்தி விட்டாங்க. இப்ப இதை கேட்டு வந்து சபையெல்லாம் ஜெபிக்குது. சோ சபை ஜெபிக்கும் பொழுது என்ன செய்திருக்கீங்க, கட்டிடமே அஸ்திவாரங்கள் அசைந்திருக்கு பாருங்க. ஓ, ஜெபங்கள் அஸ்திவாரங்களும் கூட அசைக்குதோ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாது. இப்ப என்ன கவனிங்க, சோ இப்படி கூடியிருந்த இடம் அசைஞ்ச போது என்ன தெரியுமோ, அவர்கள் எல்லோரும் நான் சொல்றதை கவனிங்க, அதுக்கு பாருங்க வசனத்தை, இப்படி அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டு என்ன நடந்திருக்கு, அதே வசனத்தை அதே சுபசத்தை திரும்பவும் அதே கிட்டத்தில போய் அதே மக்களுக்கு பிரிந்தகோஸ்பர், எந்த எந்த அதிகாரிகள் எந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் எவர்கள் பயன்படுத்தி எவர்கள் தடை செய்து இதை குறித்து இனிமேல் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் சொல்லி பயன்படுத்தி அனுப்பினார்களோ, அவர்களும் வந்து ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட போது என்ன நடந்திருக்கு பாருங்க, ஆவியால் நிரப்பப்பட்ட போது வெளியில போய் திரும்பவும் போய் அதே ஜனங்களுக்கு அதே இயேசுவை குறித்து அதே சுவிசேஷம் திரும்பவும் பேசு 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 என்ன கேட்டீங்களா, இருந்தா ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷோட வாய அடைகிறது கடினம் பாரு. அது என்னத்தை செய்யப்பட்ட, அது தேவனை புகழும், அது தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும், அது தேவனை குறித்து பேசும், அது தேவ வார்த்தைகளை பேசும். ஏன்னா உள்ள இருக்குது, உள்ள அனல் பட்டி எரியுது எரியுது. ஆகவேதான் பலிபிடத்தில் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அனாவசியமான கதைகளை கதைக்க மாட்டார்கள், வீடாக நேரத்தை போக மாட்டார்கள், கண்ட மாதிரி எல்லாம் கதைக்க மாட்டார்கள். எனக்கு ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு தேவன மனுஷன உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது தேவனுடைய வசனம், புறப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. அது தேவனை கேட்டு வல்லமையான காரியங்களை சாதிக்குது பாருங்க. எனக்கு அது பண்ண பாருங்க, இந்த சுவிசேஷத்தை இனிமேல் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்து பயன்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் வந்து சபையில சொன்ன போது, சபை ஜெபித்த போது என்ன நடந்திருக்கு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே பயம் பறந்து போச்சு பாரு, திரும்ப பாரு, திரும்ப பேசு, அதே கோஸ்பல், அதே இயேசு, அதே சுவிசேஷம். They cannot stop there. This is the power of the Holy Spirit. இது மாமிச பலம் இல்ல, இது மாமிச பலம் இல்ல, இது உள்ளமான பலம். உள்ள எரியுது, உள்ள எரியுது, உள்ள எரிந்து இருக்க முடியுது. சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, பாடு, அவரை போட்டு அவரை ஆராதி, அவரை தொழுதுகொள், ஜெபம் பண்ணு, கத்திரிக்கிட்ட காரியங்களை செய். உள்ள இருக்கிறவர் தூண்டிதே இருக்கிறார் பாருங்க, உள்ள இருக்கிறவர் தூண்டிதே இருக்கிறார், நடத்திதே இருக்கிறார், நடந்திட்டே இருக்கிறார். இந்த கருமான தேவனுடைய பிள்ளைகளே, பெந்தெகோஸ்து அனுபவம் செய்த பாரிய காரியங்களை பார்த்தால் அந்த அபிஷேகத்தினால உண்டான அழகான மாற்றங்கள் விவரிக்க முடியாது. கொஞ்சம் படிச்சு பாருங்க, அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி போயிட்டு, பயந்து போயிருந்தவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளாக மாறிவிட்டார்கள். இயேசுவை கொலை செய்து சிலுவையில் அறைந்த அதே யூதர்களுக்கு பேதுரு பேசுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அதே இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சவியாத விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உடங்கிற பாருங்க விசுவாசம், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அதே இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சி. இவரே இரட்சகர், இவரே ஆண்டவர், இவர் தேவன். முழங்கலாம் பாரு, இந்த தைரியம் எங்கிருந்து வந்தீங்க? ஒரு பெண்ணுக்கு பயந்தால் ஓடணும், துண்டை தூடியை விட்டுட்டு ஓட்டம் அங்கோடும் மட்டுமில்லாம பயந்ததுனாலுமோ மறு மூன்று தினம் மறுதளிச்சாரு. ஒரு பெண்ணிடத்துல யோசிச்சுப்பார், அப்படிப்பட்ட பயந்து பொருந்த அதே பேதருக்கும் இந்த அளவு வல்லமையும் பலமும் எங்கிருந்து வந்தது? எனக்கு அந்த அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஆவியின் நிறைவுதான் அதற்கு அடிப்படை காரணமாகவே. யோவான் ஸ்நானகர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்ததுக்கு அடிப்படை காரணம் அவனுக்குள்ள இருந்த ஆவிய தரையப்பா. ஆவியா தரப்பப்பட்ட ஒரு மனுஷன் அப்பப்பா தேவை உங்களுக்கு பிறக்கும் அவசிய தேவை அல்லது அவசர தேவை ஆவிய தரப்பு. ஆவிய கூட அன்பா கேட்கிறேன், அறுதான தேவிட பிள்ளைகள் சோர்வுகள் தளர்வுகள் அவவிசுவாசம் பயங்கள் ஏனோதான் நிலைமைகள் நிர்விசாரம் இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போக தேவை தேவ ஆவியாட தரப்பு. சோ தரப்பு பாடு, அடிக்கடி நாம ஆவியா தரப்புட்டே இருக்கணும். பரிசுத்தாவ திரும்ப திரும்ப திரும்பட்டே அப்போஸ்தலர் நடுவே எடுத்து வாசி பாருங்க, இஸ் ஒன் கோயிங் ப்ரோசஸ், தொடர்ந்து அவர்கள் ஆவியா நிரப்பப்பட்டாக. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு இயேசு அவரை குறித்து சாட்சி சொன்னார், லாபம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கும். அவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் மொழி நிச்சயமா விசுவாசிக்கும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு மட்டுமல்ல, தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு, விளக்கு கொளுத்தி மரக்காலு கீழே கட்டிலு கீழே வைக்க மாட்டார்கள், விளக்கு கொளுத்தி தண்ணின் மேல வைப்பார்கள். அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்படணும். நீங்களும் நானும் மலைமேல் இருக்கிற பட்டணம் தண்டில் மேல வைக்கப்பட்ட விளக்கு. மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், கட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் மற்றவர்கள் அவதானிக்கிறார்கள். சமூகம் பார்க்குது, சமுதாயம் கவனிக்குது, நீ எங்க போறாய், எங்க வாராய், என்னத்தை தேடுகிறாய், என்னத்தை நாடுகிறாய், எப்படி கதைக்கிறாய், எப்படி உடுப்பு போடுறாய், எப்படி வாழுகிறாய், உன் குடும்பம் எப்படி இருக்குது, பிள்ளைகள் எப்படி நடத்துறீங்க, இதை எல்லாவற்றையும் சமூகம் கவனிக்குது பாக்குது. அவன் ஆண்டவர் சொன்னாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டான், தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. இந்த யோவான் என்கின்ற விளக்கு அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்தது. ஆவிதான் சொல்றாரு, நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்திலே களி கூற மனதா இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வெளிச்சத்துல எத்தனை பேர் களி கூறுறாங்க நம்முடைய வாழ்க்கையினர். சபையில் இருக்கிற மக்கள் உன்னையும் என்னை பார்த்து பக்தி விருத்தி அடைகிறார்களா? வெளியில இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து மெய்யான தெய்வமாக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள முடியுமா? திங்கி போட்டல் அர்த்தமா கேபா என்ற பேதுரு, அதன் அர்த்தம் பாறை என்பதா. நாணல் போல இருந்த சீமோன பாறை போல பேதுருவாக மாட்டிவிட்டது இந்த அபிஷேகம் பாருங்க. போட்டு அது குறிப்பா அவரை பார்த்து நான் பார்க்கும் பொழுது சீக்கிரம் முடிவோம். ஒரு வசனம் பாடிக்கு மார்க் 6 20 வசனத்தில் யோவான் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வசனத்தை மார்க் 6 வசனம்.
அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான்.
இதை பின்னணியை கொஞ்சம் நீங்க விளையாடணும். என்ற ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்போட மனைவியை வச்சிருந்தான் மனைவியா. நீ செய்கிறது தவறண்டு இதுக்கு ஒரு விலம் போடும் இல்லையா? இங்க கொஞ்சம் நான் சொல்லுங்க யோசிங்க, ராஜாவை பார்த்து நீ அடுத்தவன் மனைவியை வச்சிருக்கிறது தவறண்டு சொல்ற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வேணுமே. என்னங்க இன்றைக்கு இருக்கிறது போல நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜு வக்கீல் இதெல்லாம் அந்த நாட்கள்ல இல்ல. ராஜாட வார்த்தைக்கு அப்பில் இல்ல, அவன் சொன்னா சொன்னதுதான். சோ இன்றைக்கு இருக்கிற இந்த பிரைம் இந்த நாட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு கூட நாம வழக்கு போடலாம் நீதிமன்றத்தில். ஆனா அந்த நாட்கள் அப்படியாக இருக்கல. ராஜா சொன்ன ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு என்று பைபிள் சொல்றபடி அவன் சொன்னா சொன்னதுதான். சோ ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் போய் அவன் பாவத்தை டைரக்டா சொல்றானே, நீ செய்யறது பாவம், நீ உன் சகோதர மனைவி பற்றிருக்கிறது பாவம், இது தேவனுக்குள்ள பாவம் டைரக்டா சொல்றானே. சொல்லட்டுமா, பாவங்களை கண்டிக்காத பிரசங்கங்களுக்கு இன்றைக்கு பயங்கர கிராக்கி. நாம் நடக்கிறதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் நல்லவர்கள். நீ செய்கிறது தவறு, இப்படி சொல்லாத, இப்படி நடக்காத, இப்படி பேசாதன்னு சொன்னதான் பாருங்க. ராஜாதான் நீ அடுத்தவன் மனைவி வச்சிருக்கிறது பாவம். இது நிமித்தம் என்ன நடந்தது? யோவான எல்லாரும் தீக்கதசி என்று மதித்தபடியால் அவன் அரெஸ்ட் பண்றதுக்கு பயப்பட்டான். ஆனால் இந்த சங்கதியை ஏரவதியால் மனதில் வச்சிருந்திருக்கார். அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு இவளால வேறாரு, அவரான காரியத்தை மனதில் வச்சிருந்தார். இப்ப நேரம் வந்தது என்ன? ஏரவதியுடைய பிறந்த நாள், ஜென்ம நாள் வந்திருக்கு. வந்தபோது மகளை விட்டாள், போய் டான்ஸ் பண்ணு, ஆடு, ஆடம்மா ஆடு, ஆட வேண்டிய இடத்துல ஆடு ஆடு என்று மகளை ஆடு அனுப்பினாள். அவன் நல்லா ஆடினாள், ராஜா மயங்கிட்டார். அவன் போதையில் இருந்தானோ என்னோ அறிய அவன் சொன்னா, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி கட்டாலும் உனக்கு தருவேன். இப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஏரோதுல ராஜ்யத்துல பாதியிலும் பார்க்க யோவான்ட தலைதான் அவனுக்கு மேலா தெரிஞ்சிருக்கு. ஆகவே அந்த சிறுவன் தன் தாயினால ஏவப்பட்டபடியே எனக்கு அதனு வேணா யோவான்ட தலையதான். எப்பொழுது கொடூரம் உள்ள ஒரு மனை ஒரு பெண் என்னது யோசிச்சுப்பாரு. ஒரு தீக்கதசியில தலையை கொலை செய்த ஒரு கொடூரமான பெண்ணாக காட்சி அளிக்கிறார். அவள் பாவத்தின் மேல பாவம், அவள் வாழ்றதே ஏற்கனவே பயங்கரமான பாவத்தில். தன் பாவத்தை கண்டித்து உணர்த்தின தேவ மனுஷன் மேல அவ்வளவு வெறுப்பும் அவ்வளவு கோபமும் அவ்வளவு வகிராட்சி. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைத்தது. தொல்லு யோவோட தலை வேணும், ஏவி விட்டால் மகளை. அந்த சிறுபுள்ள போய் என்ன செஞ்சிருக்குது? எனக்கு ராஜ்யத்துல பாதி வேண்டாம், யோவாட்ட தலை வேணும். ராஜா துக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனா வேற வழி இல்ல, வாக்கு கொடுத்துட்டார். ஆட்களுக்கு முன்பாக இந்த பெரிய பந்தியே இருக்குது, எல்லாருக்கும் முன்னாடி டான்ஸ் பண்ணிருக்கா. கொடுத்த வாக்கு மீற முடியாது. ஆகவே ஆளை அனுப்பி சிறையில அவனை சிறைச்சு சம்பவம். சோ சிறையில இருக்கும் பொழுது, சிறையில இருக்கும் பொழுது இவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமோ? யோவா பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருந்தபடியா? நான் சொல்றேன் கேளுங்க, யோவானுடைய பரிசுத்த நீதி உள்ள வாழ்வு, அந்த வாழ்க்கையை பார்த்து ராஜா பயந்திருக்கிறார். ஆகவே அவன் தன் பாவத்தை கண்டித்து உணர்த்தினாலும் அவன் ஒரு மதிப்பு அவனுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அவனோட வாழ்க்கை தூய்மையானது, அவனோட தீர்க்கதரிசி, அவனுடைய வாழ்க்கை தூய்மையானது, அவன் நேர்மையானவன். உனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது பாருங்க. அவனோட மனசாட்சி அவனுக்குள்ள சுட்டி காட்டியிருக்கிறது இல்லையா? தான் செய்யறது பாவம் தான், ஆனா அவன் பரிசுத்தமான், அவனோட தீர்க்கதரிசி, அவன் நீதி உள்ளவன், அவன் பரிசுத்தமான தெரிஞ்சபடியா அவனுக்கு பயந்திருந்தான். சோ எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறது அடிப்படைக்கான இரண்டாவது என்ன தெரியுமோ? அவனுடைய வாழ்வு பரிசுத்தமும் நீதியுமா இருந்தது. அதிகமாக பேசலாம் அவனை குறித்து. ஆனா நமக்கு நேரம் இருக்கு, குறைக்க பாக்குறேன். சொல்ற கேளுங்க, ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தா, நான் சொல்ற கேளுங்க, ஒரு விளக்கு பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தா அது பரிசுத்தமா இருக்கணும், அது நீதியா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த அநீதி நிறைந்த உலகத்துல பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இது குறித்து வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 7 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்துக்கு படிங்க. மிக அழகான ஒரு வார்த்தை, படித்து எல்லாரும் பாருங்க. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனம் படி.
இப்படிப்பட்ட
வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா, பிரியமானவர்களே. யார் அந்த பிரியமானவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, வாக்கு தத்தம் நமக்கு இருக்கிறது. படி படி.
மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்
கொண்டு, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு
பரிசுத்தமாவுதலே தேவ பயத்தோடு.
பரிசுத்த, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு
என்ன
செய்யப்படுத்த கிடக்கும். அப்ப இன்னும் நாம பரிசுத்தின் பூரணமாக, இட்ஸ் ஒன் கோயிங் ப்ரோசஸ், we are moving forward toward. நல்லா கவனிங்க, பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கிடக்கும். நீங்களும் நானும் இன்னும் பரிசுத்தத்துல பூரணப்பட இல்லை, ஆனால் பரிசுத்தத்தில இருந்து பரிசுத்தத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம். சோ பரிசுத்தத்தில இருந்து பரிசுத்தத்துக்கு முன்னேறி கொண்டு போய்கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு பல தடைகள் நம்ம பின்னிட்டு தள்ளுகிற, நம்முடைய பரிசுத்தத்துக்கு சவால் இடுகிற, நம்முடைய பரிசுத்த வாழ்வை சோதித்து பார்க்கிற, நம்முடைய பரிசுத்த வாழ்விலே பங்கு போடுகிற பாவங்கள் பல அவ்வப்போது நம்முடைய இடையில வந்து விசிட் பண்ண பார்க்கிறது. ஏன் தெரியுமோ, நம்முடைய பரிசுத்த வாழ்வை நாம பூரணப்படுத்தாதபடி நம்மை தடை செய்ய, நம்ம இடையிலே நிறுத்த, நம்ம பின்தள்ள அவ்வப்போது சில சோதனைகள், சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. எவரும் நாம் மறக்க முடியாது. ஒன்ற மறந்துடாதீங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமாகுதலே நாம் முன்னேறி கொண்டோசஸ், தொடர்ச்சியான ஒரு காரியம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 தேவ ஆவின தர பலத்தோடு ஒத்தாசையோடு நாம் பரிசுத்த வாழ்விலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விஷயத்தில் கடைசி பக்கங்களை சொல்லப்படுது. என்ன சொன்னாரு? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். ஆகவே இன்றைக்கு சபைக்கு நான் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா, லெட் இட் பீ சோ, விடு. பாவத்துல உளர விரும்புற உளறு, பாவம் செய்யறதுல விருப்பம், பாவம் செய்யறதுல பிரியமா இருக்கிற செய். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. We are going to stand before the judgment of Jesus Christ. மறந்துறாது, எனக்கு சேர்த்துதான் நான் போதுகிறேன். என்ன காரியமான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தன்னோட ரத்தத்தை சிந்தி, தன்னோட ரத்தத்தை கிரயமாக செலுத்தி என்னை மீட்டிருக்கிறார். அவர் பைபிள் சொல்றது, இனி நாம் நம்முடையவர்கள் அவருக்கு சொந்தமா. ஏன் தெரியுமோ, ரத்தத்தை கிரயமாக விலையாக கொடுத்து உன்னை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறார். பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக கிடந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரமாக இருந்த உன்னையும் என்னையும் தன்னோட ரத்தத்தை கிரயமாக விலையாக கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்க. வேதம் சொல்றபடி நீயும் நானும் நம்முடையவர்கள் அல்ல, நமக்கு சொந்தமானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள், ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வர. உலகம் நமக்கு பரிசு கொடுக்கலாம், ஆனா உன்னதமான தேவன குமாரனோ நமக்கு பிரதிபலம் கொடுக்க போற. உலகம் நமக்கு எவர்ட்ஸ் கொடுக்கலாம், பட் இயேசு நமக்கு ரிவர்ட்ஸ் கொடுக்க போற. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். எந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாய் வாழ்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு பலன் இருக்குது பரலோகத்தில் என்பதை மறந்துடாத. எந்த அளவுக்கு அசுத்தமாக நீ வாழ்றாயோ அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய ரத்தத்தினால உன்னையும் என்னையும் விட்டிருக்கிறார். இன்றைக்கு நீயும் நானும் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். ஆண்டவரை துக்கப்படுத்தி நம்முடைய வாழ்வில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காமல் தயவு செய்து பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். பரிசுத்த குலைச்சைகளை விட்டு விலகி, பாவம் செய்ய தூண்டுகிற இடங்கள் நபர்களை விட்டு விலகி விலகி ஓடு. வேதம் சொல்லுகிற விலகி ஓடு. ஏடா பாவத்துல விழுந்துட்டு, ஐயோ பாவத்துல விழுந்துட்டு, என்ன சூழ்நிலை சரியில்லை, அந்த நபர் சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, ஆகவேதான் நான் பாவத்துல விழுந்துட்டேன். இதெல்லாம் அங்கிருந்து வர, ஏதில இருந்து வர காரியம். ஏடா அவன் ஒத்துக்கொள்ள பாரு, ஆதாம ஆதாம் ஏவாளை சாத்தி ஏவாளு யாரு சர்ப்பத்தை சாத்தி. சோ இதெல்லாம் அங்கிருந்து வந்த காரியம். ஏன்னா பொதுவாக நம்முடைய தவறுகளை நாம ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டத்தான். அதுதான் தன் பிள்ளைகளை உணர்றவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்ன கண்மலையும் மீட்பருமாகி கட்டாவே. என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். கவனிங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா. இப்ப நாம குடிக்க மாட்டோம், ஊத மாட்டோம், சண்டை பிடிக்க மாட்டோம், களை கொடுக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். நல்லது பட் நம்ம நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே.
சில நேரம் நாம பார்த்தேனால மற்றவர்களோட காட்டிக்கொள்ள மாட்டோம்,
ஆனா நம்முடைய இதயத்துல வச்சிடறோம்.
இப்ப நாம என்ன நினைக்கிறோம்,
வார்த்தையினால பாவம் செய்யலாம்,
இட் இஸ் குட்,
நல்லது, ஆனா நம்முடைய இருதயத்தின் நினைவுகளால.
என்ன கரிமான தேவன் பிள்ளைகளை எனக்கு சேர்த்து பிரசவப்படுற வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாய்க்குள்ள புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுது. இப்படி சொல்லிட்டு எப்படி எனில் மனுஷோட இருதயத்தில் இருந்து முதல் ஆண்டவர் சொன்ன காரியம் தெரியுமோ, பொல்லாத சிந்தனைகள். நான் அடிக்கடி உங்களை சொல்ற காரியம் இன்றைக்கு சொல்றேன், நாம பலர் நாம சரிப்பட வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனை. நான் உங்க சொல்ற கேளுங்க, பரிசுத்தம் from my heart, from my inner being. பரிசுத்தம் என்கின்றது நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுக்கிறது. ஹோலினஸ், பரிசுத்தம் என்கின்றது நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆரம்பமாக. அதுதான் பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏன் தெரியுமோ, இங்கதான் அவர் வாசமாக இருக்கிறாரு. இது நமக்கு தெரியுமே. என்ன காரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நான் ஆண்டவர் இயேசு வாசமாக இருக்கிற நம்முடைய இருதயம் எப்பொழுது சுத்தமாக, இருதயத்துல சுத்தம் உள்ள பாக்கியமான் அவன் தேவனை தரிசிப்பான். இன்றைய இருதய சுத்தம் தான் நாளைக்கு நான் இயேசுவை தரிசிக்க போகிறது. இன்றைக்கு இருதய சுத்தத்தோடு நான் வாழ்ந்து கண்ணை மூடினாத்தான் நான் நாளைக்கு இயேசுவை தரிசிக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அசுத்தம் உள்ளது ஒன்று, தீட்டது ஒன்று ஒன்றும் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் தெளிவாக தெளிவாக திட்டமாக சொல்லுகிறது.
இந்த கருவான தேவன பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் நினைவு, இதெல்லாம் நம்மால முடிகிற காரியம் இல்லை. நமக்குள்ள ஒரு சில சுபாவம் இருக்கு, பிறப்பால நாம் எல்லாரும் பாவியர். அதுதான் வேதம், ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் மனுஷன் அல்லது பழைய மனுஷன் அப்படியெல்லாம் வேதம் குறிப்பிடுது. நமக்குள்ள இருக்கிற ஒரு சில சுபாவம் இருக்கு பாரு. சோ இதை நாம மேற்கொள்ள வேணுமா இருந்தா, நான் முத சொன்னபடி இந்த ஆவியின் அறைவு தான்.
தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது, தெய்வீக சுபாவங்களை, தெய்வீக சாயல்களை நமக்குள்ள உருவாக்குறது இந்த ஆவியானவர் தான். இவர் உள்ள இருந்து ஆவியானவர் நீங்கள் தங்குகிற ஆலயம், ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், கொரிந்தியர் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய 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 சரீரத்தில் ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். கொலோசியர் சொல்லப்படுது, கிறிஸ்துவான ஒரு மகிமையாக உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அர்த்தம் என்ன, அங்க ஆவியானவர் வாசமா இருக்கிறது சொல்லப்படுது, இங்க இயேசு கிறிஸ்து வாசமாக. அர்த்தம் என்ன, தேவன் ஒன்றும் இல்லை விளங்கிக்கொள்ள சரி, தேவன் இயேசு ஆவியாய் நமக்குள்ள வாசமா இருக்க. ஹலோ, ஆண்டவர் இயேசு ஆவியாய் நமக்குள்ள வாசமா இருக்க. வை ஏன் வாசமா இருக்கு, நம்மை லீட் பண்ண, நம்மை நடத்துறதுக்கு, நான் எனக்கு பேசுறதுக்கு எனக்கு அவட கைடிங் வேணும், நான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு அவருடைய ஒத்தாசை வேணும், நான் அவருக்காக வாழ்றதுக்கு அவட பலம் வேணும். ஆகவே என்னை பலப்படுத்த, என்னை வலிதத்த, என் பாவத்தை கண்டித்து உணர்த்த, என்னை பரிசுத்தப்படுத்த எனக்குள்ள ஆவியாக வந்து வாசமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்துட்டாட்டு.
இந்த காரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்க பரிசுத்தமாக்கவே முடியாது, என்னால நான் பரிசுத்தமாகவே முடியாது. ஆவியானவர் நானும் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்,
ஐ வில் மேக் யூ ஹோலி, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆகவே சொல்றேன் கேளுங்க, எந்தெந்த காரியத்தில் நீங்க ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களுக்காக அடிப்படையாக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாட கற்றுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தாருங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாரு, அல்லது என்னுடைய குறிப்பிட்ட இந்த காரியத்தில் திரும்ப 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 நான் விழுகிறேன், குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் குறிப்பிட்ட ஒரு பாவத்தில் திரும்ப 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 நான் விழுகிறேன்.
மற்றவர்களுக்கு தெரியாது, ஒருவருக்கு தெரியாது, அரு நீர் ஒருவர் மாத்திரம் என்னை காண்கிறேன். திரும்ப 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 நான் ஒரே காரியத்தில் தவறி கொண்டிருக்கேன். ஆண்டவரே, எனக்கு பலந்தார், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற எனக்கு பலந்தார், ஆவின் வல்லமே தார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லியிருக்கல்லவா. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாவேன், என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன். இயேசு சொன்னாரு, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. காலை கழுவார்,
ஆண்டவர் என் தலையே கழுவு. நானோ நான் காலை கழுவினால் போதும். எனக்கு அருமாறவர்களே, நான் உன்னை கழுவாவிட்டார், நான் உன்னை கழுவாவிட்டார் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. நான் உன்னை கழுவாவிட்டார் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இயேசு சொன்னார் 13 ஜோவான் சொல்றேன், எனக்கு அருமாறவர்களே, இயேசு நம்மை கழுவிட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக. அந்த ரத்தத்தின் வல்லமை ஒருபோதும் மாறுவதில்லை. பரிசுத்த ரத்தம், தூய்மையான ரத்தம், ஒரே ஒரு ரத்தம், அது இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த ரத்தம் உடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதா. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே பாவத்தில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருந்தார். தயவுசு கொஞ்சம் நெல்லு நிதானி, அதுக்காக ஆடத்தில் ஊக்கமாக மன்றாடு. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காத, அதோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை என்று சத்தியத்தின்படி உனக்கு சொல்றேன். கர்த்தர் உண்மையிலே வச்சிருக்க கிருபை காத்துக்கும். திரும்ப திரும்ப ஒரு காரியத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருக்கார், துக்கப்படுத்திட்டு இருக்கார். பரிசுத்த வாழ்வு என்பது அதோட தொடர்ச்சியான வாழ்வு. 80 வரை நான் வாழ்ந்தாலும் அதை நான் பாதுகாக்க வேண்டியதே அவசியம். ஏன் தெரியுமா? 80 சோதனைகள் உண்டு, 80 பிசாசு உண்டு. 80 வரை நான் உலகத்தில் வாழ்ந்தாலும் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதே அவசியம். ஏன் தெரியுமோ? நான் கண்ணை மூடும் பொழுது பரிசுத்தமாக நான் மூடணும். இதுவரை பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு கண்ணை மூடும் பொழுது பாவத்தோடு நான் மூடிடக் கூடாது. ஆகவே இந்த கரிமான தேவ ஜனமே, நம்முடைய ஆரம்பம் நமக்கு தெரியும், நம்முடைய ஜனன நாள் நமக்கு தெரியும், நம்முடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும், ஆனால் நம்முடைய மரண நாள் நாம் ஒருவருக்கும் தெரியாது. அதை ஆண்டவர் மறைவாகவே வச்சிருக்கிறார். ஆகவே எந்த நிமிஷம் நாம கண்ணை மூடினாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்கின்ற அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் எப்பொழுது நமக்குள்ளே இருக்கட்டும். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கப்படும். ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவருடைய பணிபுடத்திலே நம்மை படைப்போமே. ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், கர்த்தாவே உடைய ரத்தத்தால் என்னை கழுவிடும், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். ஆண்டவரே, என் இருதயத்தில் அடிக்கடி தேவையில்லாத நினைவுகள், நீ விரும்பாத எண்ணங்கள், அசுத்த நினைவுகள், ஆபாச நினைவுகள், அருவறுப்பான எண்ணங்கள், பெருமையான எண்ணங்கள், அடுத்தவளை குறித்த தவறான நினைவுகள், அடுத்தவளை குறித்த பகைகள், கசப்புகள், ஆண்டவரே உமக்கு வலிச்சும் ஐயா தகப்பனே, என்னை சுத்தமாக்கு, என்னை குணமாக்கு. தேவன் தேவனாகவே இருக்கிறார். இரண்டாவது, அவள் பரிசுத்தம், அவள் பிரகாசிக்கிறதுக்கு அடிப்படை காணவர் பரிசுத்தவர், நீதிபலவர் இருந்தார். அந்த திரை மத்தேயு 3:11.
மனந்திரம் முதல் கண்டு நான் ஞானத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ எதிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்.
அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவுக்கிறதுக்கு நாம் பாத்திரம் அல்ல, அவருடைய பாதரட்சிகளின் வாரை சுமக்கிறதுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவோட சுவர் தூக்கிறதுக்கு கூட எனக்கு தகு. அட 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 இன்னும் அற்புதமான. ஆகவேதான் நான் இவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்திருக்கேன் பாரு. அந்த அளவுக்கு அவன் மெய்யான ஒரு மனத்தாழ்மை உள்ள மனுஷனாக இருந்திருக்கேன். பெரிய தீக்கதரிசி, பெரிய தீக்கதரிசி. ஸ்திரீகடத்தில் பிறந்தவன் அவனை போல ஒருத்தனும் இல்லை என்றதை தீக்கதரிசனு பார்க்க மேன்மை உள்ளவன். இதெல்லாம் இயேசு ஆனா ஒரு அற்புதமும் செய்யல, ஒரு அற்புதமும் செய்யல. ஆனா மிகப்பெரிய தீக்கதரிசி இயேசுடைய வார்த்தை என்பது அவர் சொல்றாரு. இயேசுடைய சூவ தூக்கிறதுக்கு கூட, அவற்ற சூவுட அந்த சூ லேச அவுக்கிறது கூட நான் தகுதியற்றவன், நான் பாத்திரன் அல்ல. அந்த அளவுக்கு அவன மனசுல மெய்யான ஒரு மனத்தான். திரும்ப சொன்ன இந்த மெய் மனத்தாழ்மை என்கின்றது மெய்யாகவே இங்க இருந்து வரணும், இங்க இருக்கணும். ஏன்னா மனுஷன் முகத்தை பாக்குறான், அட தேவ இடத்தை பாக்குறாரு, எழுதிட்டு பாக்குற. இப்பொழுது நான் சொல்லுவேன், நம்மத்திலே ஆவியாக இருக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பாக்குற. மனுஷன்தான் முகத்தை பார்ப்போம், ஆனா நம்முடைய ஆண்டவரும் உலகம் வெளி அழக ரசிக்குது, ஆனா தேவனும் உள் அழக ரசிக்கிறார். அதான் தேவன பிள்ளைகளை மெய்யான மனத்தாழ்மை என்றது இங்கு இருந்து வருவாங்க. இவ்வளவு பெரிய தீக்கதரிசி எத்தனை பேருக்கு மனம் திரும்பி கூடிய ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்க, எத்தனை பேரை மனம் திரும்புகிறதா நடத்தி இருக்கார். இவ்வளவு பெரிய கிரேட் புறப்பட்டா இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, அவர்த ஷூவை தூக்கிறது கூட அன்பு சொல்லட்டுமா. ஜோவான் ஸ்டானரை போல நாமும் இறந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா நம்முடைய உள்ளத்துல ஒரு மெய்யான மனத்தன்மை இருக்கு. நம் மற்றவர்களை நம்மளும் பார்க்க உயர்வாக நம்முடைய மனசு நினைச்சுக்கொள்ள கற்றுக்கணும். நான் மாத்திரம்தான் நல்லவன் அப்படின்னு இல்லாம மற்ற தேவன பிள்ளைகளும் நல்லவர்கள். ஒரு தேவன ஊழியர் நான் அறிவேன், அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே மற்றவர்களும் பார்க்க நான் நல்லவன் இல்லப்பா அப்படின்னு ஆண்டவரத்துல ஊக்கமாக ஜெபப்படுவேன். எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, நம்மை குறித்து நாம் என்ன எண்ணம் வைத்திருக்கிறோம் அங்கேதான் நம்முடைய மெய்யான மனத்தாழ்மை தங்கியிருக்கு. வாட் இஸ் குட் திங் அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை குறித்து நீ என்ன யோசித்து வைத்திருக்கிறாய்? இந்த மீன் டைம் மற்றவர்களை குறித்து நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இங்கே தெரியும் நம்முடைய மனத்தாழ்மை. யோவா எப்பொழுதும் இயேசு அவர் உள்ளத்துல பெரியவனாகவே இருந்தார், தன்னுடைய பார்வைக்கோ அவன் அற்பமாக இருந்தார். இதே போலத்தான் தாவீது, அவன் சொல்றான் அவன் ஆடிப்பாடி வரைக்கும் தெரியும் மீகால் அவளை அவமதிக்கப்பட்டு மீகால் அவளை இதயத்துல அவமதிச்சாளா. அவன் சொல்றான் இதை பார்க்கலும் என் பார்வைக்கு நான் அற்பனும் நீசனுமாக இருக்க. அடுத்தவன் பார்வை இருக்கட்டும், உன்னுடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறாய், என்னுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்தில் கூட என்னை பாவிக்கலாம், ஆனா I am thinking about myself, God knows everything. God knows everything. ஒருவேளை நமக்கு மற்றவர்களும் பார்க்க திறமை இருக்கலாம், பலம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். It is true. இருக்குது உண்மை. ஆனா நம்மை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? God knows. நம்முடைய இருதயத்தின் இடம் ஏன்னா தேவன் இதைதான் பார்க்கிறேன். இந்த கரிமான தேவன பிள்ளைகளை இது குறித்து பேசல நேரம் போது நான் சொல்ற கேளுங்க, மனத்தாழ்மை. பவுல் பிரகாசித்தது காரணம்னு தெரியுமா? யோவா அப்போஸ்தலர் 20 சீக்கிரப்படி, அப்போஸ்தலர் 20 சீக்கிரப்படி, 20 19 20 19 அப்போஸ்தலர் 20 19 அவர் என்ன சொல்றார் பாருங்க.
வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்.
எப்படி ஊழியம் செஞ்சிருக்காரா? உபத்திரவங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்த போதும் வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன், கர்த்தரை ஊழியத்தை செய்வேன். எனக்கு அருமாறவர்களே, நம்மை சுத்தி போராட்டங்கள் இருக்கலாம், நமக்கு எதிர்ப்புகளும் இருக்கலாம், நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கலாம். Let it be so. ஆனா அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி பிஹேவ் பண்றோம், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மனத்தாழ்மை. 11:28 இயேசு தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்க இடத்துல வந்து கட்டு கம் லேர்ன் ஃப்ரம் மீ. இதெல்லாம் நமக்கு நம்முடைய அறிவுக்கே அப்பாற்பட்ட இந்த வானத்தையும் பூமியையும் படைச்ச சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் மனித அவதாரம் எடுத்து மனுஷகுமான இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் இடத்துல வந்து கட்டுவார். ஆகவே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவர் ஒருவேளை பெருமையாக இருந்தா அதை விட்டுருங்க, ஆனா அதை நீ பின்பற்றாத. பட் இயேசு பின்பற்ற, ஃபாலோ கிறிஸ்ட், ஃபாலோ கிறிஸ்ட். இயேசு என்ன சொன்னாரு, கலிலியா கடலோரத்துல மீன்பிடிச்ச பேதரும் யோவானை பார்த்து என்னை பின்பற்ற கமன் பலம். நாலாவது அவன் பரகாசித்துக்குரிய அடிப்படை காரணம் தெரியுமோ, அவனுக்கு அவனுக்கு தேவனோடு இந்த நெருக்கமான ஐக்கியம் உரம் தலோஷ் ஆஃப் காட். இது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது? மனுஷரோடு நாம செலவழிக்கிற நேரம் அதிகமாக இருக்குது, ஆனா தேவனோடு செலவழிக்கிற நேரம் குறைவாக இருக்குது. மனுஷர்களோடு பேசுறதுக்கு அதிக விருப்பமா இருக்கு, ஆனா தேவனோடு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் தேவன சமூகத்தில காத்திருக்க விருப்பம் இல்லை. கத்தருக்கு காத்திருக்கவர்கள் பொதுபலம் அடைந்து செட்டைகளை அடித்து கழிவுகளை போல எழும்புவார்கள், ஓடினால் எப்படி நடந்தாலும் சொல்லுவார். எனக்கு நமக்கு காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் அவசர ஜெபம். பாஸ்டர் கெதியா மொழிங்க பிரசங்கத்தை அவசரம் உள்ள உங்களை சொல்லலாம். எனக்கு அருமா தேவோட பிள்ளை ஜெபம் பண்ணு போனாலும் அவசர ஜெபம், அவசர ஜெபம். மணிக்கூடு பாக்குறது பாவம் இல்ல. டிராம் வரப்போது, பஸ் வரப்போது, டெலிபோன் கோடு இத்தனை மணிக்கு அடிக்கடி சொல்லுவார். நம்ம குறிப்பிட்ட ஒரு வீட்டை வரப்போற சபைக்கணும். அவசர ஜபம், அவசரம் கட்ட 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 ஜபம். ஏசு நாமத்திற்கு தான் எழுப்பு. ஓடு இப்ப அன்பர் என்ன சொல்றாரு, அதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. சோரி லோட் ஐ ஆம் சோ பிஸி. புறவார் சூஸ் மடத்திய கணக்குல போன் பேச ஃப்ரீ கால் ஹோஸ்டல் லாஸ் கதை 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 அதான் நிறைய சொல்றது. கால் விளைஞ்சுன்னு படுத்திருப்போம், கையுழந்து படிச்சிருப்போம், பார்த்து கண்ணை முடியும். ஆனா இந்த நாக்கு களைச்சு போச்சுன்னு யாரா சொன்னதுன்னு நானும் இதுவரை கேட்கல. அது பெட்டில படுத்திருந்தாலும் காலை ஆட்டிக்கொண்டு கல கல கட 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 கதைச்சுட்டே இருக்கு பாரு, கதைச்சுட்டே. கதைக்கிறது பாவம் இல்ல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஆனா மனுஷரோட கதைக்கிறதுக்கு இவ்வளவு இருக்கு. சலசே வண்டி, நீங்க எவர அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவரோட அதிகம் பேச விரும்புது. யோசிக்கிறாங்க அதானே, இது யதார்த்தம். உண்மையா ஆண்டவர்கள் அன்பா இருந்த ஆர்வத்தில் அமர்ந்து அந்த பாட்டு பாடி அவரை தொழுது, அவரை ஆராதிச்சு, அவரை மகிமைப்படுத்து, அந்த ஆவி நிறைவு பெற்று அந்த அபிஷேகத்துல நனைஞ்சு அவர் சொல்றதை கேட்டு நம்ம ரிக்வெஸ்ட் அவன் பாதத்துல வச்சு கத்தகிட்ட ஜபத்தை கேட்டு அந்த நம்பிக்கையோட நான் எழும்புறம் பாருங்க. அலுவல்கள் நிறைந்த உலகம் இது. அம்மா ரொம்ப பிஸியா இருக்கிறா, ஐயாவுக்கு நேரமே இல்லை. அடுத்த பிரசங்கத்துல நான் சொல்லுவேன், ஒரு வாரத்துல எத்தனை மடத்தியாலும் எத்தனை மடத்தியாலும் நாம நித்திரை கொள்றோம், எத்தனை மடத்தியாலும் வேலை செய்யறோம், மிகுதி எத்தனை மடத்தியாலும் மிஞ்சி இருக்குது, மிஞ்சி இருக்கிற அத்தனை மடத்தியாலத்துல எப்படி பாவிக்கிறோம்ன்றது அடுத்த கட்டத்துல சொல்லுவேன். இப்ப நேரம் எனக்கு அருமையான தேவன பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்த சொல்றேன். The time is called and solar. Take the time to sit at the feet of Christ to talk to him with an open heart. அவரோட பேச வேறு யாரோட பேசுறது, அவரோட பேச நேரம் கிடைக்காத போற நாம் என்ன வாழ்க்கை எப்பான்? அந்த பரிதாபம் அம்மோடு போயிட போற நாள் ஒரு நாள் ஓடிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கு இது தக்கடி நிக்கும். அதான் நான் உங்களுக்கு முதல் சொல்லிருக்கேன், இங்க உள்ளே இருக்கிற ஹார்ட்டுக்கு எந்த விதமான ஒரு 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 கனெக்ஷனும் கிடையாது. எந்த ஒரு 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 எந்த ஒரு பிளக்கிற்கும் இதுக்கு கனெக்ஷன் கிடையாது. அது உள்ளுக்கே இருக்குது, உள்ளுக்கு எந்த டக்கு டக்கு. இப்ப தொட்டு பாருங்க, அடிச்சுட்டே இருக்கும், அடிக்கிறது ஆள் அவுட்டு. இங்க பாருங்க, அடிச்சுட்டே இருக்கும், டக்கு 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 அடிச்சுட்டு ஒரு நாளைக்கு இந்த சத்தம் நின்று போறது அம்மோன்னு போறோம். அப்ப இதை அடிக்க வைக்கிறவர் இருக்கிறாரு, அடிச்சுட்டே இருக்குது, அடிச்சுட்டே இருக்குது, வேலை இருக்க இயக்கிட்டே இருக்கிறார், மறந்துடாரு. நான் சொல்ல வர காரியம், நேரம் எடுத்த ஆண்டோட பாதத்துல அமர்ந்துரும். அம்மா ஐயா அவர் பாதத்துல அமர்ந்து சோமன் அவசர உலகத்துல அம்மோன்னு போயிடாரு. யோகாஸ்தான பிரகாசத்துக்கு முக்கியமான காரியம் அவன் தேவனோடு சரியான உறவு, ஃபெலோஷிப் அவங்க, சரியான ஐக்கியம். மனுஷகோட ஐக்கியமா இருக்கணும், தப்பில்ல. ஆனா தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியா இருக்கிறது. கடைசியாக அவன் பிரகாசித்ததுக்குரிய கதைப்பட தெரியுமா, ஜனங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவ பக்கம் திருப்புறவனாக இருப்பான். இப்படி யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வாசி முடிங்க. முதலாம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வா. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35 37 வரைக்கும் படி.
மறுநாளிலே யோவானும் சீசரில் ரெண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதே அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
என்ன நடந்தது தெரியுமோ, யோவான் சாசோட சீசகர், அப்ப சீசகளோடு யோவான் நிற்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போய்க்கல, அவன் சொல்ற இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குடி இவர்தான் என்று சொன்ன உடனே என்ன தெரியுமோ, யோவான ஜீவிச்சா அயோ யோவான விட்டுட்டு இயேசு விட்டான போயிட்டார். என்ன தெரியுமா, இயேசுவை காட்டி கொடுத்தா இவர் தானப்பா தேவ, இவரை பின்பற்று, இவரை கொடுத்து சாட்சி கொடுத்த அவன் அவன் சொன்ன என்னும் வந்தவர் ஒருவர் வருகாண்டு ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கிறான். அவர் நானல்ல, எனக்கு பின்னே அவர் வருகிறார். அவருடைய பாதரட்சி மாறிய சுபகிருபைக்கு நான் தகுதியில் முதலியும் பிரசவப்படுகிறேன். அவர் இயேசுவை கண்டபோது தன்னுடைய சிசுர இவர்தான் ஆட்டு, இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் தேவகுமார் சொன்னபோது யோவான சீசர் எல்லாம் இயேசுவை பின்பற்றி போன. இப்ப யோவா என்ன சொல்ற தெரியுமோ, அவர் பெருகணும் நான். இன்றைக்கு ஒரு நவீன உபதேசம் வந்திருக்கு, அதையே சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமோ, நான் ராஜாவின் பிள்ளை என்னவோ நான் சுருக வேண்டிய அவசியம் இல்லை, நான் சுருக வேண்டிய அவசியம் இல்லை, நான் ராஜாட பிள்ளை. அது யோபாஸ்தானிற்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்படிப்பட்ட உபதேசங்களை குறித்து எச்சரிக்கை. ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, இன்றைக்கு தான் இந்த டிவியில எக்கச்சக்கமான செய்திகள் எல்லாம் போகுது. நல்ல செய்திகளுக்காக மனம் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றேன். சத்தியத்துல கட்டியெழுப்புற நல்ல செய்திகளுக்காக, நல்ல உரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்துல இப்படிப்பட்ட உபதேசங்கள் குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. இன்னைக்கு நகரமான தேவட பிள்ளைகளுக்கு நான் சத்தியத்தை எப்படி சொல்றேன், நகரமானவர்களே, யோவான் எழுந்து பிரகாசிக்கிற உலகாரன் தான். ஐந்து காரியங்களை சொன்னேன், நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற உலக இருக்கணும், தண்ணீர் மேல வைக்கப்பட்ட உலக இருக்கணும். அதை ஆண்டு விரும்புறேன்.